இல்ல இன்னொரு நேயர் வந்துக்கிறார் டாக்டர்.
வணக்கம்.
நேயர்களுக்கும் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாகிய டாக்டர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ராம் அலெக்சாண்டருடைய வணக்கம்.
வணக்கம் ராம் அலெக்சாண்டர் அவர்களே.
எப்படி
இருக்கிறீர்கள்?
சொல்லுங்க.
சரி, இந்த அந்தணர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள், இடையில் எப்படி இருக்க வேண்டும், எந்த அளவிற்கு அவர்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்று. உண்மையிலேயே நீங்கள் கூறுகின்ற முறையில் கனடாவில் யாரையும் பார்க்க முடியாது. காரணம், எப்படியாவது நாம் ஒரு தோற்றத்தில் இருந்து உழைத்தால் போதும் என்கின்ற ஒரு நிலையில் தான் இங்கு இருக்கின்றார்கள். நீங்கள் சொல்லுகின்ற விஷயங்களை எல்லாம் கேட்கின்ற பொழுது மனதிற்கு மிக வேதனையாக இருக்கிறது இந்த குருமார்களுடைய செயல்பாடுகள். நீங்கள் அந்த உண்மையான விஷயங்களை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அதை உண்மையிலேயே இந்த சைவ சமயத்திற்கு நாங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் குருவாக இருக்கின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை யாராவது உன்னித்து கேட்பார்களா என்றாலே சந்தேகம். அதே நேரத்தில் இந்த கடைசி வார்த்தை ஒரு கூறியிருந்தீர்கள், இந்த கோவில்களில் நாங்கள் எப்படி அதை தெய்வத்தை கொண்டணைக்க வேண்டும் என்று. இங்கு அதெல்லாம் அவர்கள் எல்லாமே வந்து இங்கு வியாபார நோக்கத்திற்கு என்றே தொடங்கி நம்முடைய மதத்தையும் நம்முடைய செயல்பாடுகளையும் சைவ சமயத்தில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சீரழித்து கொண்டிருப்பவர்களில் இந்த அந்தணர்களும் அடங்குகிறார்கள். உண்மையிலேயே மிகப்பெரிய வேதனையாக இருக்கிற இந்த விஷயங்களை கேட்கின்ற பொழுது எல்லாம் வல்ல அந்த இறைவன் இன்னும் எப்படி நடத்தப் போகின்றார் என்பதும் தெரியவில்லை. டாக்டர் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து பல விஷயங்களை கூறி எங்களை தெளிவுபடுத்துவதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவன் என்றும் உங்களுக்கு நல்லுறை புரிய வேண்டும் என்று மனமாற இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. இது ராம் அலெக்சாண்டர்.
நன்றி ராம் அலெக்சாண்டர் அவர்களே. அவர்கள் அந்தனருடைய நிலைகள் இன்றைக்கு எல்லாருக்கும் அப்படி இல்லை, இப்படி காண்பது அரிது என்று சொல்லி இருக்கின்றார். உண்மைதான், அந்த நிலைக்கு காரணம் நாங்கள் தான். இரண்டு சொன்னேன், முதல் சொன்ன ஆபையன் குன்றும் அறுதொழிலோல் நூல் மறப்பர் காவலன் காவானே. அதாவது ஆபையன் பசுக்கள் மட்டுமல்ல, அங்கே பொருளாதாரம் முழுக்க குறையும். அறுதொழிலோல் நூல் மறப்பர், ஆறு தொழில்களை தமது வாழ்க்கை முறையாக கொண்ட அந்தணர்கள் வேத நூல்களை மறப்பார்கள் எப்போது? காவலன் காவானின் காவலன் என்பது அரசன். இன்னைக்கு எங்களுக்கு அரசன் கிடையாது. இன்னைக்கு நானும் நீங்களும் தான் காவலர். அப்ப நாங்கள் இந்த தர்மத்தை, இந்த சமுதாயத்தை, இந்த சமயத்தை பாதுகாக்காவிட்டால், யூட்டிலைசிங் அவர் ரிசோர்சஸ் இஃப் வி டு நாட் மெயின்டெயின் அண்ட் பேட்ரனைஸ் and support this system and these people, என்னக்கும் அவர்கள் நூல் மறப்பு. அவர்கள் மறக்கிறார் என்றால் அவர்கள் மறக்கிறார்கள் என்று அல்ல, நாங்கள் அதை சரியாக பாதுகாக்கவில்லை, அதுக்குரிய உரிய இடத்தை தரவில்லை. அந்த இழிநிலைக்கு தள்ளியது நாங்கள். அவர்களுக்கு உரிய மரியாதையோ உரிய வேதனத்தையோ நாங்கள் கொடுக்கவில்லை. அப்ப கடந்த 3-4 தலைமுறைகளாக நாங்கள் ஊர்ல பார்க்கின்றோம். எந்த அந்தன குருக்கள் குடும்பமா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் எல்லாரும் பாடசாலையில படித்து அவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு தொழில் முறையை தேடத்தான் முயற்சிக்கிறார்கள். அது அவர்களுடைய விருப்பம் இல்லை. நாங்கள் அப்படித்தான் இருந்தால் குருமாராக போனால் அந்த அதுக்கு மரியாதையும் இல்லை, அதுக்குரிய வேதனமும் கிடையாது. அப்ப அதெல்லாம் ட்ரை பண்ணி அப்ப படித்தவர் வந்து அவர் கட்டிக்காரர் படித்து பல்கலைக்கழக பட்டம் எடுத்து வைத்தியராக வந்திருக்கிறார்கள், சட்டத்திறனியாக வந்திருக்கிறார்கள், பொறியியலாக வந்திருக்கிறார்கள், ஆசிரியர்களாக கூட வந்திருக்கிறார்கள் பல பேர். அதுக்கும் இல்லாதவர்கள் வந்து ஏதோ கவர்மெண்ட் உத்தியோகத்தில் அந்த உத்தியோகம் இந்த உத்தியோகம் என்று பார்த்து அங்கே போயிருக்கிறார்கள் பல பேர். அதுவும் தாண்டி என்னுடைய காலத்திலேயே பார்த்தேன், இந்த கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ்ல வேலை செய்ய அப்படி நிலைக்கு ஒரு இழியான நிலைக்கு தள்ளியது எமது சைவ சமயம் சமுதாயம். இதுக்கு நாங்கள் தான் முழுமுதற் பொறுப்பு. இன்றைக்கு எங்க இலங்கை இளைஞரி இங்கே இளைஞரி அந்தனர்களுக்கு மினிமம் பேஜ சண்டை ஏதாவது வச்சிருக்கிறோமா?
கிடையாது.
அல்லது பெனிஃபிட்ஸ் ஏதாவது வச்சிருக்கிறோமா? நத்திங். எங்களுக்கு எல்லாம் இவ்வளவு இருக்கிறதுக்கு அப்ப முந்தின காலத்துல அப்படி இல்லை. அரசர்களுக்கு நிலங்கள் கொடுத்தார்கள், மானியங்கள் கிடைத்தது, வருமானம் கிடைத்தது. They don't need to worry about anything. Just do their 6-time puja. இப்ப அப்படி இல்லையே. என்னுடைய ஊர்கோயிலே பார்த்தேன், அந்த ஐயர் எல்லா இடமும் ஒரு இடத்துல மட்டும் இல்ல, இத்தனை கோயிலுக்கு இப்ப பூஜை செய்ய வேண்டி இருக்கு. ஒரு கோயில வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இன்கம் இல்லை.
அப்போ நான் 10 கோயில் போய் அவ்வளோ பூஜை பண்ணியும் கூட என் வீட்டுக்கு பக்கத்தில் அவருடைய வீடு இருக்குது, தோட்டத்தில் கொத்தி தண்ணியும் வளைக்கிறார் தோட்டத்துக்கு, அது தேவையா அவருக்கு? ஏனென்றால் நாங்கள் அந்த அளவுக்கு அவரை போஷிக்கவில்லை, அதை அந்த அளவுக்கு இதண்டவில்லை. அப்போ அந்த நிலையிலே தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இதே விதமாக இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட மனிதவரை போகின்றவர் இருக்கின்றார். திருமந்திரத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள், நூலும் இன்றி நுவல் ஞானம் தானின்றி பித்தேரும் மூடர் பிராமணர் தாமன்றி. அதையும் சொல்றேன், அதையும் சொல்றாங்க. சத்தியம் இன்றி உண்மை கிடையாது, தனி ஞானம் தான் இன்றி ஞானமும் கிடையாது, ஒத்த விடயம் விட்டு ஓரு உணர்வின்றி ஒரு விடயத்தை ஓருந்து கண்ட ஆராய்ந்து அறிகின்ற உணர்வும் கிடையாது, பக்தியும் இன்றி பக்தியும் கிடையாது, பரன் உண்மையின்றி இறைவனுடைய உண்மையும் கிடையாது, பித்தேரும் மூடர் பிராமணர் தாமன்றே. அப்படிப்பட்ட பித்தேறுகின்றவர்கள் பிராமணர் அல்ல என்று திருமந்திரம் 231 பாடல் சொல்லுகின்றது. ஆகவே இப்படிப்பட்ட வலிதவரை போகின்றவர்கள் அன்றைக்கும் இருந்திருக்கிறார்கள், திருமந்திரத்திலேயும் இதை பற்றி இருக்கின்றது. ஆனால் முறப்படி இருக்கின்ற அந்தணர்களுக்கு உரிய இடத்தை கொடுத்தது சைவம். ஏனென்றால் தில்லவாள் அந்தனர்தான் அடியார்க்கும் அடியேன் என்று சிவனே அடியெடுத்து கொடுத்தார். இப்போ தில்லவாள் அந்தனர் என்று அவரே அடியெடுத்து கொடுத்தது. அவர் உருக்காச்சொல்ல இவர் தில்லவாள் அந்தனருக்கு சொல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுகின்றார், முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன் என்று சுந்தரர் சொல்லுகின்றார். ஆகவே இந்த விதி அடிப்படை செய்கின்ற அந்தனர்களை இனங்காண வேண்டும், இருக்கின்றவர்களை அப்படி விதிப்படி ஒழுக நாங்கள் இன்னும் அனுசரிக்க வேண்டும். அதற்கு அவர்களுக்கு மற்ற கவலை இல்லாத அவருடைய ஜீவனோபாயத்தை மட்டுமன்றாலும் கருதி அவர்களுக்கு உரிய மனுக்கிரகத்தை முடித்தினையோ பொதுக்கூட்டங்களில் வாதர்கள் அந்தனர்கள் வந்தால் உரிய ஆசனம் கொடுக்க கூட தெரியாது. பல பேருக்கு பல பேர் சம ஆசனம் போட்டு வச்சிருப்பார்கள் தங்களோட சரிசமமாக. குருமாருக்கு அப்படி அல்ல, அவர்களுக்கு ஒரு பிரத்திய ஆசனம் போட வேணும், அல்லது அவர்களை இருத்துரு என்று சொன்னால் அந்த ஆசனத்தில் ஒரு வஸ்திரமோ பட்டு போட்டு ஒரு தனித்துவம் கொடுத்து அந்த ஆசனத்தில் இருத்த பண்ண வேணும். அதுதான் முறை. நீங்கள் இன்றைக்கு சிங்களவர்களை பாருங்கள், பௌத்தர்களை என்ன மரியாதை கொடுக்கின்றார்கள் என்று பாருங்கள். ஒரு ஆசனத்தில் அது முறைமை. ஆகவே இந்த பொதுக்கூட்டங்களுக்கு இதுகளுக்கு அந்தனரை கூப்பிட்டு உங்களோட பூசையை செய்யுங்கின்ற பொழுது கூட அவர்கள் அமர்கின்ற ஆசனத்துக்கு ஒரு வஸ்திரத்தை போட்டு அதில் அமர்த்துங்கள். தனிப்பட்ட உயர்ந்த ஆசனம் கொடுக்க முடியாவிட்டால் வந்திருந்தாலும் சரியாசனம் போட்டு இருக்கக்கூடாது. அவர்களுக்கு தனிப்பட்ட உயர்ந்த ஆசனம் கொடுக்க முடியாவிட்டால் பொதுக்கூட்டங்கள்ல ஒரு வஸ்திரம் ஒரு பட்டு அதுல போட்டு நீங்க ஆட்களுக்கு எத்தனை பட்டு போடுறீங்க. அப்ப அந்த இடத்தை கொடுக்க வேண்டும். அவர் வரும்பொழுது எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும், போகும்பொழுது சென்று வழியனுப்பி வைக்க வேண்டும், உரிய விதத்திலே போஷிக்க வேண்டும். இன்னும் கோயிலுக்கு போனா சில்லற காசு கூட தரிச்சு செய்யற கூட்டம் தானே ஐயா எங்களோட சைவ கூட்டம். இன்றைக்கு சின்ன காசுல ஒன்றும் செய்யலாது. ஆனால் அந்த ஊர்ல பழகிற பழக்கம், இன்னும் கோயிலுக்கு போனா சில்லற காசு கொடுத்து அர்ச்சனை செய்த கூட்டமாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். இப்படி இருக்கின்ற நிலையில அந்தனர்களை நாங்கள் இதெல்லாம் செய்யும் கொண்டு எப்படி எதிர்பார்க்கறது? அவர்களுக்கு எத்தனை அந்தனர்கள் கோயில் பூஜையோடு கூட வெளிவேலையை செய்ய வேண்டி இருக்கு, எத்தனை பேர் ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்ய வேண்டி இருக்கு, எத்தனை பேர் ஃபேக்டரியில வேலை செய்ய வேண்டி இருக்கு, எத்தனை பேர் பேப்பர் போட வேண்டி இருக்குது? ஏனென்று கேட்டால் நாங்கள் அந்த குருமாருக்கு ஒரு ஒரு பேசிக் நெசசிட்டியான ஜீவனோபாயத்துக்கு அவளுக்குரிய கௌரவத்தையும் கொடுத்தால் அது தன்னால வரும். அதான் அங்க நாங்கள் சொல்லக்கூடியது.
உண்மையிலே டாக்டர், இப்ப எங்களுடைய இந்த சைவ சமயிகள் சைவர்களாகிய நாங்கள் குருமாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பதில் பின்னிற்கிறோம்.
ரெண்டு இடத்திலேயே இருக்கின்றது. குருமார்களில் ஒரு பேசிக் நெசசிட்டியாக சொல்வது, இப்போ அந்தன கண்டால் எல்லாம் அறிந்திருக்க வேணும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. பேசிக்காக ஒருவர் அந்த அந்தன இருந்து முறைப்படி அதாவது சந்தியாவந்தனம் செய்து அது வந்து வெரி பேசிக். அது இருந்தாலே பேசிக். அதுக்கு மேலே அவர் சிவதீட்சி அனுஷ்டானமும் செய்து தன்னுடைய சிவபூஷையும் செய்தார் என்றால் அவர் உத்தமம். அதான் அங்கே இருக்கிறது. அவ்வளவும் அதான் இந்த பேசிக் குவாலிட்டி. அக்னிஹோத்திரம் செய்கிற அந்தனர்களே பார்க்க முடியாது இந்த காலத்தில். அது வரையும் இருக்குது. காஞ்சி பெரியவரே வெகு சிலரை கண்டறிந்து அவர்களை போஷித்திருக்கின்றார். அது அது வரையும் வறுமையாக போய்விட்டது. ஆகவே பேசிக்காக அந்தனர்கள் என்பவர்கள் நித்திய சந்தியாவந்தனம் செய்து நித்தியம் சிவ தீட்சை பெற்று இருந்து கொண்டு அனுஷ்டானமும் செய்து தங்களுடைய இஷ்ட அந்த சிவலிங்க உபாசனையும் செய்தார்கள் என்றால் அது ஒரு பூரணமான குவாலிட்டியாக கருதலாம். அதானே. அப்போ அவர்
இவைகளை கொண்டு நாங்கள் வீட்டு கர்மங்களும் சரி இதுகளும் சரி செய்வுகின்ற பொழுது அங்கே இறைவனுடைய சாநித்தியம் முழுமையாக நிலவெற்று நிற்கும் நிற்கின்றது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இனி அவர்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்க முடியும். காஞ்சி பெரியவர் கூட ஒரு முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது ஒரு இடத்துல விரப்பெறி சொல்லியிருந்தார்கள். அங்கே கோயிலில் பூஜை பண்ணிக்கொண்ட பிராமணருக்கு வந்து அவருக்கு ஒரு விஷயமும் தெரியாமல் இருக்குது, எங்களுக்கு வேறு ஒரு ஆலை ஏற்பாடு பண்ண வேணும் ஒன்றவர்கிட்ட சொல்லுறாரு. அவர் கேட்டுக்கொண்டு பேசாமல் இருந்தார். அப்போ மெயில் வந்தது, போஸ்ட்மேன் வந்தோடனே அவரோட மெயில் பட்டுவாடா வந்தோடனே அதில் கொடுத்தோடனே வேண்டிட்டு அதில் சொன்னவரை கூப்பிட்டு சொன்னார். வாசி அண்டு அட்ரஸ் அவர் வாசிச்சார். அட்ரஸ் எல்லாம் முடிய இந்த போஸ்டர் கோட் அண்டு வரும் இங்கே இருக்கு இல்லையா, MNB229 அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கு சொன்னால் அப்படின்னா என்னென்னு கேட்டார். அவர் தெரியாதுன்னு சொன்னார். இந்த மெயில் டெலிவரி பண்ண போஸ்ட்மேனையே கூப்பிட்டு கேட்டார் அது என்னன்ட்டு. அவனு சொன்னால் அது இந்த விளக்கம் தெரியாது, ஆனால் இது போட்டால் இந்த ஏரியான்னு தெரியும். அது என்னன்ட்டு விளக்கம் தெரியல, ஆனால் போட்டால் அந்த இடத்துக்கு வந்து சேருது தானே. அதே மாதிரி பூஜை பண்ணுறவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் வண்டி இல்லை, எல்லாம் விளங்கி இருக்கணும் வண்டி இல்லை. இப்போ நான் சொல்கிற மாதிரி லட்சம் பண்ணணும் வண்டே கிடையாது, ஆனால் முறைப்படி அவர் செய்தால் உரிய இடத்துல போய் சேரும். அதுதான் அங்கே தத்துவம், அதான் இங்கே விளங்கிக் கொள்ள வேணும். அவை முறைப்படி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு முதலுரிமை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. மற்றது அது அது வந்து அவர்கள் 24/7 அந்த ஏன் அந்தனர்களுக்கு முதலிடம் என்றால் சும்மா குடும்பி வச்சுக்கிட்டுவோ அல்லது பூணூல் போட்டுக்கொண்டிருக்கிறதுக்காகவோ அல்லது பிராமண குடும்பத்தில் பிறந்ததுக்காகவோ இல்லை, அதில் எந்த விதமான சிறப்பும் கிடையாது. அவர்களுக்கு ஏனென்று கேட்டால் அவர்கள் 24 மணி காலம் 7 நாட்கள் இறைவனிக்கண்டே இருப்பவர்கள். சன்னியாசியும் அப்படித்தான், 24 மணி நேரம் 7 நாட்கள், 24/7 டிவோஷனல் சர்வீஸ். ஆனால் சன்னியாசி தான் சன்னியாசம் எடுத்த நாளில் இருந்துதான் அது வருகின்றது. அவர்களுக்கு அப்படி இல்லை, அவர்கள் பிறக்கும் பொழுதே கருவில் இருக்கும் பொழுதே அது நிர்ணயிக்கப்பட்டது. அடுத்தது சன்னியாசிக்கு அது அவன் சாய்ஸ், பிராமணர்களுக்கு அவருக்கு சாய்ஸ் இல்லை, அவருக்கு இதுதான். அந்த ரெண்டுக்காக தான் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்து நாங்கள் அந்த வழிபாடு செய்கின்றது. அதைத்தான் சொல்லுவார்கள் என்று கேட்டால் முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன் என்று சொல்லி அவர்களை நாயன்மார்களில் ஒருவராக நாங்கள் வைத்திருக்கின்றோம், தொகை அடியார்கள் ஒருவராக அவர்களை வைத்திருக்கின்றோம். அதில் தில்லவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சிவனே அடியெடுத்து கொடுத்தார். அவர் பெரிய புராணத்தில் நாயன்மாருக்கு எத்தனையோ பேருக்கு காட்சி கொடுத்துருந்த பொழுது பிராமணராகத்தான் வந்தார். மாணிக்க வாசருக்கு அவர் அறிவு கொடுத்த போது கூட பிராமணராகத்தான் வந்தார்.
சுந்தரம்
பிராமணராகத்தான் வந்தார். அதுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. இப்ப அதுக்கு சிறப்பு குறைந்து கொண்டு போறது என்று சொன்னால் எங்களுடைய பக்தி எங்களுடைய அக்கறை எங்களுடைய சமயத்தில் குறைந்து கொண்டு போறதுதான் முக்கியமான காரணம்.